ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா. சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.
அப்படி இசைப்பாடல்களாக வந்ததுதான் நமக்கு இப்ப சிறப்பதிகாரம். இசைப்பாடல் அல்ல, நெஞ்சை அள்ளும் சிறப்பதிகாரம்னு சொன்னான் பாரதி இல்லையா. நெஞ்சை அள்ளும் சிறப்பதிகாரம் அது இசைப்பாடல் அல்ல இல்லையா. ஆமா, திருக்குறள் இசைப்பாடல் அல்ல, சிவகிருந்தாமணி இசைப்பாடல் அல்ல, பத்துப்பாடல் நூற்று இதெல்லாம் இசைப்பாடல் அல்ல. தேவாரம் தேவாரம் திருவாசம்ல இசைப்பாடல்களாகவே நமக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அது எப்படி பாடுறதுன்னு கேட்டான் ராஜராஜ சோழன். இங்க கூத்தாடுறானே அவனை, எனக்கு தெரியாதுப்பா. இந்த திருஞான சம்பந்தர்கிட்ட யாழ் வாசிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன், அந்த வழியில ஒரு பொண்ணு இருக்கிற ஏற்கத்தம் இல்ல, அவனுக்கு கேட்டான். அவன் பாடி காட்டின முறைதான் இப்ப இருக்கிறது. இத சில பேர் தவறு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்றது தவறு. தேவாரத்தை அவர்கள் நன்றாக படிக்கவில்லைன்னு அர்த்தம். ஏனைய திருப்பாடல்களைப் போல தேவாரத்தை எண்ணிவிடுவதற்கு இல்லை. தேவாரத்தின் வேதத்தின் சாரம்தான் தேவாரம் என்று சொல்லுவார்கள். தமிழ் வேதம் என்றும் இதற்கு ஒரு பெயரும் உண்டு அல்லவா. ஆமா, இந்த ராகம் சுந்தரரால கையாளப்பட்டது. பொடியாமேனியனே புரிநூல் ஒருபார் பொருந்த படியார் மூவிலை வேல் பலர் கங்கையின் மங்கையொடும் கடியார் குன்றையனே கடவுர் தனுள் வீரட்டத்தியங்கடிகள் என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லது பொடியார் வேணியனே பொடியார் வேணியனே புரிநூல் ஒருபார் பொருந்த கடவுடனுள் வீரக்கத்தில் அடிகேடல் எனக்காருடைய அலதே அடிகேடல் எனக்காருடைய பொடிய நீ பதறி பொடியார் வேணியதே என்பது இந்த உலகத்து துணையை அவர் சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு பெருந்துணையாக வரவேண்டிய நேரம் யமன் வரும்போதுதான். அந்த நேரம் தான் பெருந்துணை தேவை இல்லையா. அதை செய்ய முடிஞ்சவன் சிவன் ஒருவனே, எனக்கு துணை நீதான் என்று அந்த பத்து பாட்டிலையும் அப்படியே வருது. ரெண்டு மூணு பாட்டு சொல்லி பார்ப்போமா. முதல் பாட்டு சொல்லிட்டேன். பிறையாருஞ்சடையாய் பிரமன் தலையிற்பலிகுள் மறையார்வானவனே மறையில் பொருளானவனே கரையார் முடற்றாய் கடவுர் தனுள் வீரட்டத்தியம் நிறைவா என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே அன்றான் என்னிடற்கு அறம் நால்வர்கள் புரிந்து கொன்றாய் காலனுயிர் கொடுத்தாய் வரையோனுக்கு மான் கன்றாருங்கரவ கடவுர் திருவீரட்ட துள்ளியன் தாதை பெருமான் எனக்கு ஆர் துணை நீ அல்லதே போராருங்கரையில் ஒரு போர்த்துக் கொண்டேனையின் மேல் வாராரும் முலையால் ஒரு பாகம் அழிந்தவனே காணாரும் விடங்காய் கடவுர் தனுள் வீரட்டத்தியம் நாரா என்ன முதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே
பத்து பாட்டிலையும் இப்படியேதான் வருது. என்ன அர்த்தம்? நமக்கு பின்னால வர்றவனுக்கு ஒரு தடவை சொன்னா போறாது, பத்து தடவை சொல்லி அவன் களிமண் மண்டையில ஏத்தணும்னு அர்த்தம். சில பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போறாது, மூணு கையெழுத்து போடணும் சொல்றான்ல. ஆமா, அப்படி போட்ட போது கூட சாமிநாதனா ராமநாதனா அப்படின்னு சந்தேகம். நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன் கோயிலுக்காக ஏழைகளுக்காக அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அதுல நான் பத்திரம் முதற்கொண்டு ரிஜிஸ்டர் பத்திரம் முதற்கொண்டு கொடுத்திருக்கிறேன். 15 வருஷமா அந்த கணக்கு இருக்கு. இப்ப சமீபத்தில் ஒரு எஃப்டி அதை ரெனியூல் பண்ண போனா கம்ப்யூட்டர்ல ராமநாதன் வருது. தர்மபுரம் சாமிநாதன் ட்ரஸ்ட், ராமநாதன் ட்ரஸ்ட்னு அதுல வருது. இங்க வாங்க சாமி, கம்ப்யூட்டர்ல தர்மபுரம் ராமநாதன் இருக்கு, நீங்க சாமிநாதன் கேட்டு போட்டுருக்கீங்களா? பணம் கொடுக்க முடியாது, மேனேஜர்கிட்ட போங்கட்டான். மேனேஜர்கிட்ட போனேன், சார் 15 வருஷமா அந்த கணக்கு இருக்கு சார், ட்ரஸ்ட் இருக்கு, அந்த பத்திரம் நான் அந்த கமிட்டியினுடைய பத்திரம் கொடுத்துருக்கிறேன், எஸ்பிஐ கூண்டு மோகுண்டு அப்படி இருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அந்த பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இல்லை சாமிநாதன் தான் இருக்கு, இந்த கம்ப்யூட்டர்ல எப்படி ராமநாதன் வந்தது? தவறி போச்சு. அப்போ பணமும் ஒரு வேளையில் அப்படி தவறுனாலும் தவறும் இல்ல, 1000 ரூபாங்கிறது 10000 ரூபான்னு போட்டிருக்கான்னு போட்டாலும் போட்டுருவோம்ல, கம்ப்யூட்டர்ல அப்படி தயா வருது என்ன பண்றது? இல்லையா, என்ன பண்றது? தலைவிதி அனுபவிச்சுதான் தெரியும். ஆனால இந்த களிமண் மண்டைக்கு ஏறணுங்கிறதுக்காக வேண்டிதான் 11, 10 பாட்டிலையும் எனக்கு ஆர் துணை நீ அல்லது எனக்கு ஆர் துணை நீ அல்லதுன்னு சொல்லி இருக்கிறார் சுவாமி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவறா இருந்தா விட்டுடுங்க, நான் சொல்றதெல்லாம் என்ட்ரன்ஸ் பொருள், நல்லா படிச்சவங்க சொல்றதுன்னா கேட்டுங்க, நான் சொல்ற என்ட்ரன்ஸ் பொருளை நீங்க சரியான நின்றுவிடாதீங்க, கருத்து சரியாத்தான் இருக்கும் இல்லையா? ஆமா. அப்புறம் இப்ப மூவர் பாடலும் திருக்கடையூர்ல, இது சிவனுடைய திருவருளுக்காக சொல்லப்பட்ட பதிகங்கள். அம்பாளை வழிபட்டார் ஒருத்தர், அவர் பேர் அபிநாபிப்பட்டர்னு பேர். பார்க்குமிடம் தோறும் அம்பிகையனுடைய ஒடியை பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர். அபிராமி அபிராமி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். என்ன போல இருக்கிறவன் அவன் பைத்தியம் ஏதோ உடறிட்டு போறான்னு சொல்லிவிட்டான் இல்லையா? அவர் எல்லாம் ஒளியவே பார்த்துட்டு இருந்தார், ஒளிவளர் விளக்கே அப்படின்னு. தர்மர் ஒரு தடவை உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னாராம், ஆஹா எல்லாரும் தர்மஷ்டரா வாழுறாங்க, தர்மத்தோடு வாழுகிறாங்க, உண்மையோட வாழுறாங்க அப்படின்னு சொன்னாராம். நேரம் ஒருத்தருக்கு நான் பேர் என்ன துரியோதனை போய் சொன்னா, எல்லா அயோக்கிய பசங்க திருட்டு பசங்க கொலை பண்றான் குத்துறா வெட்டுறான், அவன் தொழில் அது, இவன் தொழில் இது இல்லையா? ஆமா, அபிராமி அபிராமி அப்படின்னா அபிராமி ஒளியவே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தார். அவருக்கு எங்க பார்த்தாலும் இருட்டே இல்ல, ஒளியே இருக்கு. அவரு பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அப்படின்னு. மன்னன் வந்தான், பக்கத்துல வேணா இவர் பைத்தியம் உடறிக்கிட்டே கிடக்கிறான்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்படி சிவவேடத்தோட இருக்கிறார, இவர் பைத்தியமா இருக்க முடியாதுன்னு கிட்ட போய் அபிராமி பட்டற
இப்ப கோயில்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா திதி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன திதின்னு நமக்கு தெரியாது இல்லையா, நட்சத்திரம் என்னன்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஏதோ திருவாதிரை ரெண்டு மாத்திரம் தெரியும். என்ன இப்ப என்ன கேளுங்க என்ன திதின்னு நிச்சயமா தெரியாது. கோயில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். இப்ப அந்த பட்டர் வரையில் வந்தவர் பூஜகர் ஆனதுனால அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஐயா இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார். அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி. ஏன் இவர் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒளி, அவருக்கு அமாவாசையே தெரியாது. இருட்டு உலகமே அவருக்கு தெரியல. ஒளியாக இருக்கிறத கண்டு என்ன சொல்லிட்டாரு, பௌர்ணமி. அப்படி கண்ண முடியதே சொல்லிட்டார், பௌர்ணமியா நிச்சயமா சொல்லும், பௌர்ணமி தாண்டா ராஜாவை ஆண்டான்னு சொல்லிட்டான, போடா பௌர்ணமி தான். சந்திரனை காட்டா விட்ட உன் தலை போயிடும் தெரியுமா அப்படின்ட்டு போயிட்டான். இந்த பசு போசத்திலிருந்து பதிபோசத்திலிருந்து பதிபோசத்துக்கு வந்தார். ராஜா வந்தது மாதிரியும் கேட்டது மாதிரியும் தெரிஞ்சு அப்படியா. நீ அமாவாசை தான் பௌர்ணமின்னு சொல்லிட்டானா, நிலவை கொண்டு வருவாள் அவள், அவ சர்வ வல்லமை படைத்தவள், அவ கொண்டு வருவாள் அப்படின்ட்டார். நீ பார்த்த சந்திரன் வந்தது, உதிக்கின்ற செங்கதன் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ன விழுத்துணையே பூத்தவளே புவனும் பதினாங்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைக்கண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாயினும் தரும் நல்லன தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள். இந்த கனம் தரும் பூங்குழலாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கனம்னா கருப்புன்னு அர்த்தம், கருப்பான கூந்துடலை கூந்தலை அவள் உடையவள் என்று பொருள் இல்லையா. நூல்கள் எல்லாம் சொல்லுகிறது உலகமெல்லாம் ஈன்றவள் அவள் கன்னி பெண்ணே. ஒண்ணு வருது இல்ல சுவஞான போதிலே ஒருல வருது அப்படி. ஆமா, ஆனால் அவ கன்னி பொண்ணானதுனால கருப்பான தலைமை கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொல்ல வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க வழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பால் நரக குடிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே அப்படின்னு சொன்னோம்னா நில ஒளி வந்தது என்று வரலாறு.